தமிழ் மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. இங்க மட்டும் இல்லைனா
நேர்களே, இந்த இனிய நாளில் அன்பர் இயேசுவின் இறை ஆசியுடன் அன்பரின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் மிகுந்த மகிழ்வுடன் வரவேற்கிறோம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் சகோதரி லலிதா பாஸ்கர் அவர்கள் இறைவன் இயேசுவை எப்படி அறிந்து கொண்டார் என அருமையாக விளக்குகிறார்.
வணக்கம் நேயர்களே, என் பேர் லலிதா, என் கணவர் பாஸ்கர், எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க. நான் வந்து ஒரு ஹிந்து குடும்பத்துல பிறந்த வளர்ந்தவர். என் கணவரும் ஹிந்து குடும்பத்தில இருந்துதான் வந்தவர். சின்ன வயசுல இருந்தே எனக்கு அம்மா வந்து ரொம்ப பூஜை எல்லாம்னா ரொம்ப வைராக்கியமா செய்வாங்க. அதை பார்த்து நான் கல்யாணம் ஆன அப்புறம் நானும் அதே மாதிரி ரொம்ப பூஜை புனஸ்காரம்னா ரொம்ப ஜாஸ்தியா நான் செய்வேன். நானு ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரி வந்து பூஜை பண்ணுவேன். எல்லா ஸ்லோகங்களும் எனக்கு தெரியும், எல்லா மந்திரங்களும் தெரியும், எல்லா விக்கிரகங்களும் வச்சுட்டு பூஜை பண்ணுவேன். மேரி மாதாவோட சிலையும் வச்சு ஒன்னா எல்லாருக்கும் சேர்ந்து மஞ்சள் குங்கம் வச்சு பூ போட்டு பொட்டு வச்சு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வச்சு தீபார்த்தனை காட்டி எல்லாருக்கும் நானுங்க வழிபடுவோம். ஏன்னா இந்துங்களுக்கு 3030 கோடி தேவர்கள் இருக்காங்க. அதனால 10 ஓட 11 நாங்க எல்லாரையும் சேர்த்துப்போம். முஸ்லிம்ங்க கும்பிடுற தர்கால கூட நான் போயிருக்கேன். சில சமயத்துல மனுஷருங்களை தெய்வங்களா காட்டுவாங்க, அவங்கள கூட நான் வணங்கியிருக்கேன். என் கணவர் வந்து 1999 வந்தோம். வந்து இங்க நல்ல வேலையில சேர்ந்தாரு. அதுல இருந்து படிப்படியா நல்லா ப்ரமோட் ஆகி டெக்னிக்கல் டிரெக்டர் ஆனாரு. நல்ல வீடு, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, கை நிறைய சம்பளம். திடீர்னு என் கணவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. திடீர்னு அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஞாபக மறதியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப எல்லாருக்கும் வர மறதி, எப்பவுமே மறக்கிறது சகஜம் தானே என்று சொல்லி நான் அவரை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அது சும்மா ஸ்ட்ரெஸ்னால இருக்கும்னு. பட் கொஞ்ச நாள் போக போக அந்த ஞாபக மறதி ரொம்ப அதிகமாவே ஆயிடுச்சு. அவருக்கு அவர் எழுதின ப்ரோக்ராம்ஸே அவருக்கு ஞாபகம் இல்லாம போனவரு சில சமயம் என்ன பண்ணுவாரு, எங்க பழைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேலையில இருந்து போயிடுவாரு. மறதியா போயிடுவாரு. சரி, ஒரு ஸ்பெஷலிஸ்ட போய் பாக்கலாம் சொல்லி ஒரு நியூராலஜிஸ்ட் கிட்ட போய் செக் பண்ணும். அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்த அந்த எம்ஆர்ஏல என்ன காமிச்சதுன்னா, அவரோட ஆட்ரோஃபி ஆஃப் த பிரெயின், தட் இஸ் த டயக்னோசிஸ் சொன்னாங்க. மூளை வந்து சிறுத்து போயிருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு, சைஸ்ல வந்து ரொம்ப சிறுத்து போயிருக்கு. இது ஒரு 85-90 வயசுக்கு இருக்கிற ஆளுக்கு மாதிரி இருக்கு, இது ஒரு 40 வயசுக்கு ஆளுக்கு மாதிரி இல்ல என்ன சொல்லி அவர் சொன்னார். அத கேட்டு எனக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். ஏன்னா அவர் வந்து ரியலி வெரி ஹைலி இன்டெலிஜென்ட் பர்சன். அண்ட் அவர் படிக்கும் போது கூட ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வருவாரு. அண்ட் எல்லாத்துலயுமே அவர் வந்து ஹி வாஸ் வெரி ஸ்மார்ட் இன் எவ்ரி திங் தட் ஹி டிட். கேப்டன் ஆஃப் த கிரிக்கெட் கிளப் அண்ட் எனி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஹி வாஸ் அ பார்ட் ஆஃப் இட். அவரு வந்து பேசிக்கலி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் அண்ட் சாஃப்ட்வேர் அவரே கத்துக்கிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு ஹி வாஸ் ரியலி ரியலி ஸ்மார்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு டயக்னோசிஸ் வந்தப்போ எனக்கு என்னால் அதை தாங்கிக்கவே முடியல, ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னோட பூஜைங்கள்லாம் ஒன்றும் ஜாஸ்தியாச்சு. இதுதான் என்னோட இது, ஏதாவது ப்ராப்ளம்னா ஒன்றும் ஓகே, ஒன்றும் நிறைய பூஜைங்க. ஸோ 2 hours 3 hours ஆச்சு, 3 hours 4 hours ஆச்சு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஜாஸ்தி பண்ண ஆரம்பித்தேன். இந்த நியூரலஜிஸ்ட் வந்து ஆல்சைமர்ஸ் கிளினிக் அந்த ஹெட் பண் அதை இது பண்ணுற ஆலன் லீவின்ற ஒரு டாக்டர் கிட்ட அவர் அனுப்பிச்சார். யூஸ்வலி இந்த ஆலன் லீவி வந்து அவர் வெறும் ரிசர்ச் பண்ணுறவர் தான், பட் பேஷண்ட்ஸ்ன்னு யாரும் அவர் எடுக்கிறது இல்லை. பட் இது ஒரு ஸ்பெஷல் கேஸாக எடுத்தாங்க. ஏன்னா இந்த டிசீஸ், இந்த ஆல்சைமர்ஸ் இந்த நோய் 80 வயசு 90 வயசு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் வரும். இந்த மாதிரி 40s அவங்க பார்த்ததே கிடையாது. ஸோ அதை ஒரு ஸ்பெஷல் கேஸாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம அங்கே போனால் அங்க இருக்கவங்க எல்லாம் 80s 90s இருந்தாங்க, நாங்க மட்டும்தான் யங் பீப்புள். அதை பார்த்து ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. அவங்க நிறைய டெஸ்ட்ங்கெல்லாம் பண்ணாங்க. அவரோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருக்கிறதா தெரிய வந்துச்சு. ஸோ அவரும் வந்து கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு. அவருக்கும் இது ரொம்பவே ஒரு சம்திங் நியூவா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி வந்து ஸ்பைனல் ஃப்ளூயிட் எடுத்து அவங்க செக் பண்ணி அதில் தான் வந்து அவங்க ஃபைனல் டயக்னோசிஸ் சொன்னாங்க, இவருக்கு ஆல்சைமர்ஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து 5 to 7 years தான் உயிரோடு இருப்பாங்க. ஏன்னா கொஞ்ச நாளில் வந்து அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும், அவங்க பாஸ்ட் எல்லாம் மறந்து போயிடும். அண்ட் மெமரி எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. அண்ட் கூட வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூட அவங்க மறந்து போயிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ, கொஞ்ச நாள்ல வந்து அவருக்கு என்ன பார்த்தா யாருன்னே தெரியாதான்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுவேன். பிள்ளைங்களே மறந்துடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு சாப்பிடவும் முடியாது, நம்ம தான் அவங்களுக்கு எல்லாம் செய்யணும். அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, எது செய்யவும் ஞாபகம் இருக்காது. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ஆர்கன் ஸ்லோலி டெல் ஷட் டவுன் அண்ட் அவங்க இறந்துருவாங்க. ஸோ இந்த செய்தியை எனக்கு கேட்டு பெரிய இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. எவ்வளோ நாங்கள் பிளான் பண்ணி ஃபியூச்சருக்கு எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருந்தோம், பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, நான் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். எப்பவுமே நான் அழுதுகிட்டே இருப்பேன், அதை பார்த்து அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது உன்னை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துற. அதனால் அவர் இருக்கும் போது இல்லாமல் எல்லாம் தூக்கி முடிஞ்ச உடனே நைட்டு உட்காந்து அழுறதே தான் வேலை எனக்கு. இதே மாதிரி டெய்லி நைட் உட்காந்து அழுதுட்டுருப்பேன். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் நாங்கள் இருந்தோம். அப்போ ஒரு நாள் நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது, அங்கே நான் போனப்போ ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட், அவங்க பேர் எஸ்தர் தயாகரன், அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பாஸ்டர். அந்த சமயத்தில் அவங்கள பார்த்தப்போ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சொல்லும் போதே அழுதுட்டேன், இந்த மாதிரி பாஸ்கருக்கு இந்த மாதிரி டயக்னோசிஸ் சொல்லிட்டாங்கன்னொன்னே அவங்க வந்து கவலைப்படாத நம்ம ஜபம் பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க. இவங்களை எங்களுக்கு ஒரு 5 வருஷமாகவே தெரியும். அப்போ வந்து எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு ஜீசஸ் மாத்திரம்தான் தேவன் என்று எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத சமயத்தில் அவர் என்னென்ன வச்சு நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரியல அவர் மட்டும்தான் தெய்வம்னு. நீங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி எங்களை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பட் சர்ச்சுக்கு போகிற அன்னைக்கு வீட்டில் கடகடகடன்னு பூஜையும் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போவேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா பயம், சாமி கண்ணை குத்தும், தேவ குற்றம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நான் இதெல்லாமோ பண்ணிட்டு போவேன். பட் கொஞ்ச நாள் கழித்து சர்ச்சுக்கு போக ஆரம்பித்து பிரசங்கத்தை கேட்க கேட்க தேவனுடைய வார்த்தை வந்து ஜீவனுள்ள வார்த்தை, அதை காதால கேட்டாலும் சரி கண்ணால படிச்சாலும் சரி அது உள்ள போய் நல்ல கிரியை செய்யாம இருக்கவே இருக்காது. பைபிளை கொஞ்சம் 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 வாசிக்க ஆரம்பிச்சேன். ஏசு கிறிஸ்து மாத்திரம் தேவன் சொல்லி எனக்கு கேட்டப்ப என்னால நம்ப முடியல. எப்படி நம்ம இத்தனை எல்லாத்தையும் வச்சுட்டு, நம்ம எல்லாரையும் வச்சுட்டு நம்ம கும்பிட்டு இருக்கோமே, எப்படி வந்து அவர் மட்டும்தான் வழின்றாங்க. அவரும் ஒரு வழி, பரலோகத்திற்கு அவரும் ஒரு வழின்னு தானே நினைச்சிட்டு இருந்தோம். அவர் மாத்திரம் வழின்னு சொல்றாங்களே, இது எப்படி சாத்தியம் சொல்லி போய் வேதத்தை படிச்சா அப்பதான் தெரிஞ்சது அவரே வழி, அவரே சத்தியம், அவரே எல்லாமே என்று அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். கொடுத்த எனக்கு முதல் வசனமே Mark 11:20 ஹாவ் ஃபெய்த் இன் காட், தேவனுடன் விசுவாசமா இருங்கன்னு ஒரு வசனம். அடுத்த வசனம் அதுல இருக்கு, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போய் கடலில் விழுன்னு சொன்னா விசுவாசத்தோடு நீ பேசினா அது கண்டிப்பா நடக்கும், டவுட் பண்ணாம நீங்க செஞ்சா. அதுல இருந்து இவரோட பிரச்சனை அதான், அது அந்த மவுண்டன்ன்றது பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனையை பார்த்து நீ பேசுன்னு சொல்லி எனக்கு கத்து கொடுத்தாங்க. சோ அந்த பிரச்சனை வந்து இவரோட ப்ராப்ளம். அதனால இத பார்த்து இயேசுவின் நாமத்துல சரியாகணும்னு சொல்லி ஜபிக்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்து எனக்கு வந்து என்னன்னு தெரியல, எனக்கு நான் அந்த கஷ்டம் அழறதெல்லாம் ரொம்ப ஸ்டாப் ஆயிருச்சு. அது என்னன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு. சரி, டாக்டர்ஸ்ங்கெல்லாம் சொன்ன மாதிரி இவர் இறந்துருவாருன்னு சொல்லி ஐ கம் டு டேர்ம்ஸ் வித்ன்னு அப்படி நினைச்சிட்டனோ அன்னிட்டுன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிருச்சு எனக்கு. பட் அப்புறம் தான் தெரிய வந்தது அது ஆண்டவர் கொடுத்த பீஸ் அண்ட் ஹோப். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன். சோ அதெல்லாம் படிச்சப்ப எனக்கு நம்பவே முடியல, ஐயோ இவ்வளவு இருக்கா நம்ம வேதாகமத்துல, இவ்வளவு இருக்கா, இவ்வளவு உண்மைகள், இவ்வளவு சத்தியங்கள் இருக்கா. இன்னொரு இது என்னன்னா, நான் ஹிந்துவா இருந்த காலத்துல அது என்னன்னா ஏழு ஜென்மங்கள்னுவாங்க. ஒவ்வொரு ஜென்மமும் நம்ம வந்து செய்யற பாவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம அடுத்த ஜென்மத்துல வந்து நாயா பேயா என்ன கல்லா எதுவா பொறப்போமோ. அது எனக்கு ஒரு புரியாத ஒரு இதுவா இருந்தது. நம்ம என்ன தப்பு செஞ்சோமேன்னு தெரியாமே நம்ம வந்து எப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படி வாழ்ந்துட்டு இருக்க முடியும்னு என்னால அதை நம்ப முடியல. பட் ஆனா வேற வழி இல்லை, இதுதான் எங்களுக்கு கத்து கொடுத்தாங்க, சோ அதை நம்பிட்டு இருந்தேன். பட் இப்ப இந்த பைபிளை படிச்ச அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிய வந்தது. அந்த ஏழு ஜென்மம் அதெல்லாம் ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாட்டி தான் வாழறது. அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம், அதுதான் எழுதி இருக்குது வேதாகமத்துல, அதுதான் உண்மை. சர்ச்சுக்கு போயிட்டு போக போக ரொம்ப ஒரு மாதிரி இந்த பீஸ் அண்ட் ஹோப் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயம் என்னை விட்டு போச்சு. இந்த காலகட்டத்துலதான் அவர் ரொம்பவே வந்து வாழ்க்கையை வெறுத்துட்டு அவரு ஓகே நம்ம இனிமே கண்டிப்பா உயிரோட இருக்க போறது இல்லைன்ற முடிவுக்கு வந்துட்டு என்கிட்ட வந்து இனிமே இதெல்லாம் இப்படி இருக்கு, இப்படி நீ பாத்துக்க பிள்ளைங்களை இதெல்லாம் சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நனக்கு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நிலைமையில இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன், ஆண்டவரே உங்களை நாங்க தெரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் தான் உண்மையான தேவனா இருந்தா எனக்கு நீங்க எப்படியாவது ஒரு விதத்துல எனக்கு நீங்க சொல்லி ஆகணும், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லி அவங்க கொடுத்த பைபிள்ல வந்து என்ன பண்ண ஒரு இடத்துல நான் திறந்து, ஆண்டவரே நீர் உண்மையான தேவனா இருந்தா எனக்கு நீங்க பதில் கொடுங்க, நான் இந்த பைபிளை தறக்க போறேன், நீங்க எனக்கு என்னோட நீங்க பேசுங்க அனு திறந்தப்ப அது வந்து எரேமியா புத்தகம் முதலாவது வசனம், முதலாவது சாப்டர் 1:5. பிஃபோர் யூ வேர் ஃபார்ம்ட் இன் யுவர் மதர்ஸ் ஹோம் ஐ நியூ யூ அண்ட் ஐ சாங்டிஃபைட் யூ அண்ட் ஐ அப்பாயிண்ட் யூ அஸ் எ ப்ராஃபட் அன்டு தி நேஷன்ஸ் சொல்லி. ஸோ அப்ப அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது ஓகே இவர் தான் உண்மையான தேவன் என்னோட பேசியிருக்காருன்னு. அன்னைக்கு என்ன பண்ணேன், அந்த பூஜை ரூமை மூடி வச்சேன். ஆனா எதையுமே தூக்கி போடல, இப்பவும் வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன். ஏன்னா இப்ப கூட ஆண்டவரை ஏத்துக்கிறவங்க உடனே வந்து அதெல்லாம் விட்டு விலகிடுறாங்க. ஆனா எனக்கு இருந்த பயத்துல நான் அதை செய்யல. அதை எடுத்து போறதுக்கு இன்னும் 6 ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பாஸ்கரும் ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரு அண்ட் பிள்ளைங்களும் வந்து சர்ச்சுக்கு வருவாங்க. எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம், வீட்டுல பார்த்தா பிரச்சனை இப்படி இருக்கு, டாக்டர்ஸ் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, ஆனா என்னோட உள்ளத்துல வேற ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கு. எனக்கு அந்த ஹோப் அண்ட் பீஸ் அண்ட் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அது எனக்கு என்னன்னு எனக்கு அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல, எல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்தது. இது மாதிரி இருக்கு, ரியாலிட்டி இஸ் லைக் திஸ், பட் ஹவு கேன் ஐ ஃபீல் லைக் திஸ் என்ற ஒரு இது வந்துருச்சு எனக்கு. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டருங்க 5-7 வருஷம் தான் கொடுத்தாங்க, ஆனா ஆண்டவர் இத்தனை வருஷம் கூட்டி கொடுத்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு அவர் எவ்வளவு நல்லாவே இருக்காரு, எத்தனையோ டாக்டருங்களுக்கு புரியாத புதிரா இருக்காரு அவரு. யாராலையும் நம்ப முடியல, ஆல்சைமர்ஸ் வந்த ஒரு பேஷண்ட் இத்தனை நாள் உயிரோட இருக்க சாத்தியம் கிடையாது, முடியவே முடியாதுன்றாங்க. பட் என்கிட்ட எல்லா விதமான ரிப்போர்ட்ஸும் இருக்கு, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. அது மாத்திரம் இல்லாம அவரை எத்தனையோ பேருங்க எத்தனையோ ஃபேமிலிஸ வந்து ஆண்ட இயேசு கிறிஸ்துக்குள்ள அவரு கொண்டு வந்திருக்காரு. எத்தனையோ ஃபேமிலிஸ் இன்னைக்கு வந்து அழிவின் பாதையிலிருந்து அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய டெஸ்டிமோனி அது. அண்ட் என் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இதுல வந்து இயேசு கிறிஸ்துவோட அன்பை வந்து ரொம்ப நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு அன்பை நான் எங்கேயும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது, எந்த தெய்வத்தோட நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ புராணங்க எவ்வளோ பார்த்துருக்கோம், ஆனா மனுஷால் வந்து அந்த தெய்வங்களுக்கு பரிகாரம் செய்வாங்க. ஓ, நான் எனக்கெல்லாம் வந்து பரிகாரம் செஞ்சுதான் பழக்கம். ஸோ தீ மிதிக்கிறது, கத்திங்கள் மேல நடக்கிறது, கொக்கிங்கில முதுகில குத்தி தேர் இழுக்கிறது, நாக்கில் வேலை பாய்ச்சிறது, இந்த மாதிரி உடம்ப வருத்தி அந்த தெய்வங்களை சந்தோஷப்படுத்துறது, அடி மேல அடி வச்சு நடக்கிறது, கல்லுங்க மேல நடக்கிறது, அங்க பிரதர்ஷனம் செய்யறது, கோயில சுத்தி அந்த அவுட்டர் கோர்ட்டை சுத்தி வந்து காலையில 3 மணிக்கு குளிர்ல திருப்பதியில போய் ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கும் தண்ணியை ஊத்திட்டு பிறண்டு 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 அந்த வெளி பிரகாரம் ஃபுல்லா பிறண்டு வர்றது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பொருத்தனை பண்றது, இதெல்லாம் செஞ்சு பரிகாரம் பண்றது. ஆனா நீங்க சொல்லுங்க, நமக்காக ஒரு தெய்வம் பரிகாரம் செஞ்சதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்காக அவர் பரிகாரம் செஞ்சு அவரே பரிகாரியானார், அவரே தகன பலியாகி எனக்காக இந்த பாவிக்காக சேற்றில் இந்த எண்ணெய் எடுத்து அவரோட திருரத்தத்தை கழுவி என்னை உன்னதங்கள்ல அவர் அமர செஞ்சிருக்காரு. அவரோட தியாகத்தை சொல்லி மாளாது, அவர் அன்பின் ஸ்வரூபி. அவர் இந்த சேவகர்கள் வந்து அவரை கடைசியில அவரை சவுக்கால அடிச்சு அந்த சவுக்குல வந்து ஒவ்வொரு முறையும் அவர் அடிக்கும் பொழுது அவர் உடம்புல இருந்து ஒரு பீஸ் ஆஃப் சதை அப்படியே பிச்சு வருமா. அவரோட உடம்பு உழுத நிலம் போல இருந்துதான், ரத்தம் கலந்து அவரோட உடம்பு அவரோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சதுன்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது. அது இல்லாம அவர் அவ்வளோ அழகின் சொரூபி, அவர் அவ்வளோ அழகானவராம். அவரோட தாடியெல்லாம் பிச்சு அவர் முகத்துல துப்பி அவரை வந்து அவமானப்படுத்தி அடிச்சு அவர் உடம்புல இருக்க ரத்தம் எல்லாம் சிந்தி அவர் எனக்காக அவர் அந்த பையன் பாவங்களை போக்குறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டார். பெரிய சிலுவை, அவ்வளோ ஹெவியான ஒரு சிலுவை, 2 கிலோமீட்டர் தூரம் அவரை தூக்க வச்சாங்களாம். ஒரு தேவ மனுஷருக்கு ஒரு விஷன்ல வந்து ஆண்டவர் காட்டினாராம். அவரு நம்ம சாதாரணமா பாக்குற மாதிரி தள்ளாடி அவரு அவரை சிலுவைய வந்து தூக்கிட்டு போனாருன்னு, அவர் நண்டு போல ஊர்ந்து அவர் அந்த சிலுவையை இழுத்துட்டு போனாராம். அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும், கடைசி சொட்டு தண்ணீர் இருக்கும் எனக்காக அவரு சிந்தி எனக்காக அவர் வந்து உயிர் விட்டார். எதுக்காகனா என் பாவங்களை கழுவுறதுக்காக. அவர் மாத்திரமே பரிகாரி, என் பாவங்களையும் பாபங்களையும் என் நோய்களையும் அவரே சுமந்து தீர்த்தார். இயேசு கிறிஸ்துவ தேவன் தவிர வேற எந்த தெய்வமும் அதை செஞ்சதில்லை. ஐசையா 53:5 நம்முடைய மீறுதலுக்காகவும் நம்மளுடைய அக்கிரமத்துக்காகவும் அவர் வந்து தானே வந்து பாவமாகி சாபமாகி அவர் வந்து இறந்தார்னு வேதாகமம் சொல்லுது. மனுஷன் செஞ்ச ஆதியில மனுஷன் செஞ்ச பாவத்துக்காக மனுஷன் தான் அதுக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும். அது இல்லாம ரத்தம் சிந்தாட்டி பாவ நிவர்த்தி இல்லைன்னு சொல்லிட்டு ஹிந்து புராணங்கள்ல ஹிந்து வேதத்துங்களை கூட பாக்குறோம், ரத்தம் சிந்தாம பரிகாரம் கிடையாதுன்னு. ஆனா பாவம் இல்லாத ரத்தம் தான் ஏசு கிறிஸ்துவோட ரத்தம் மாத்திரம்தான். அதனாலதான் ஏசு கிறிஸ்து மனிதரா அவதரித்தார். அவதரித்து உலகத்துல இருக்க எல்லாருக்காகவும், அவர் வெறும் சில ஜனங்களுக்காக இல்ல, உலகத்துல இருக்க எல்லா ஜனங்களுக்காகவும் தன் உயிரை கொடுத்து தன்னிடம் சேர்த்துக்கொண்டார். John 3:16 போட்டிருக்கு, God so loved the world that he gave his only begotten son for that nobody should perish but have everlasting life. அதனால அவர் முழு உலகத்துக்காகவும் தான் அவர் தன் உயிரை கொடுத்து அவர் மீட்டுக்கொண்டு, காலம் தாமதமாகாம நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க சில பேர் நினைக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ டைம் இருக்கு நம்ம ஆண்டவரை ஏத்துக்கலாம் அதுக்கப்புறம்னு, பட் அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் நம்ம சொல்லவே முடியாது. நித்திய நித்திய வாழ்வுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே தான், இல்ல வேற சந்தேகமே கிடையாது. வேதாகமத்தை எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு உண்மை உங்களுக்கு தெரியும். You will know the truth and the truth will set you free. இதுவரைக்கும் நீங்க எனக்கு இப்ப என்னோட வாழ்க்கைய என்னோட டெஸ்டிமோனியை கேட்டீங்க, எப்படி இயேசு கிறிஸ்து எனக்கு புது வாழ்வு அளித்தாரு, புது வாழ்வு அளித்தது மட்டும் இல்லாம என்னோட பாவங்களே சாபங்களே நோய்களே எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தார். எனக்கு புது வாழ்வு கொடுத்த இதே இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் புது வாழ்வு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். வணக்கம்.
நீங்க மட்டும் இல்லைன்னா இங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா இங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. இங்க மட்டும் இல்லைன்னா
உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பர் இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள, அன்பர் இயேசுவிடம் உங்களுக்காக ஜெபிக்க, வேண்டுதல் செய்ய அன்பின் குரல் fm@gmail.com என்ற மின் அஞ்சலில் எமக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நன்றி. அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.
எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா இங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. இங்க மட்டும் இல்லைனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன், நீ செய்ததை 1, 2, 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன், நீ செய்ததை 1, 2, 3 என்று எண்ண முடியாதே. இங்க மட்டும் இல்லைன்னா இங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பான்.